I praise the Lord for the opportunity to be here with you.
உங்களோடு கூட இருப்பதற்கான இந்த வாய்ப்புக்காய் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
God has done a wonderful work in Chennai.
ஆண்டவர் சென்னையிலே மிக அற்புதமான ஒரு கிரியை செய்து வருகிறார்.
Because I know how it was in the early days when most of you were not here.
ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்தது என்று எனக்கு தெரியும். உங்கள் அநேகர் அந்த நாட்களிலே இல்லை.
And it's wonderful to see how God has honored his work here.
ஆண்டவர் தன்னுடைய வேலையை எவ்வளவாய் கனப்படுத்தி இருக்கிறார் என்று பார்ப்பது மிக அற்புதமாக இருக்கிறது.
But what we learn from the Bible is that many churches that started very well did not remain in the same way.
ஆனால் வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்கிற காரியம் நன்றாய் ஆரம்பித்த அநேக சபைகள் அதே நிலையிலே தொடர்ந்து இருந்ததில்லை.
We have to face that fact.
அந்த உண்மையை நாம் சந்திக்க வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும்.
The Bible says that many people who start a race well but don't finish it.
வேதம் சொல்கிறது அநேகர் தங்களுடைய ஓட்டத்தை நன்றாய் ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் கடைசியிலே முடிப்பதில்லை.
And you know that in all games, Olympic games or any other game, there is no prize for those who start well.
Olympic game ilum matra vilaiyaattugalilum nandrai thodangugiravargalukku endha vidhamana parisum kodukapaduvathillai.
Even in a school sports, if somebody starts well, there's no prize.
Palliyil nadakkira andha vilaiyaattugalum kuda nandrai oruvar thodanguvathale avarku parisu kodupadillai.
Turn with me to 1 Corinthians in chapter 9.
1 Corinthians 9th adhigarathirku thirupikollungal.
It says here that verse 24
vasanam,
don't you know that those who run in a race all run but only one receives the prize?
பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா?
So there are many places in the Bible where it speaks of the Christian life like a race.
வேதாகமத்திலே அநேக இடங்களிலே கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்டத்திற்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது.
In Hebrews 12 it says, let us run with patience the race that is set before us.
எபிரேயர் 12 ஆம் அதிகாரத்திலே நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
Looking unto Jesus, the author and finisher of our faith.
நம்முடைய விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓடக்கடுவோம் என்று.
So that means he also was running a race.
ஏனென்றால் அதன் அர்த்தம் இயேசு கிறிஸ்து ஒரு ஓட்டத்தை ஓடினார்.
But he was so faithful that he finished the race.
அவர் அவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்ததினாலே அந்த ஓட்டத்தை அவர் முடித்தார்.
Not just finished it but finished it faithfully.
அவர் முடித்தது மாத்திரமல்ல உண்மையுள்ளவராய் அந்த ஓட்டத்தை முடித்தார்.
And so it says here in verse 24, run in such a way that you may win.
நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று 24 வசனம் சொல்கிறது.
Now he is writing to the Corinthian church.
இவர் கொரிந்து சபைக்கு இந்த காரியங்களை எழுதுகிறார்.
And if you read the first 6 chapters of Corinthians, this is one of the worst churches.
அந்த நாட்களிலே இருந்த சபைகளிலே மிக மோசமான ஒரு சபையா இருந்தது. 1 6 அதிகாரத்தை வாசித்து
பார்க்கும்போது
சில சபைகள் 40-50 வருடங்களுக்கு பிறகு நிலை குலைந்து
போய்விடுகிறது.
அந்த நாட்களிலே
churches planted by the apostles after 40-50 years they declined.
அப்போஸ்தலர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள் 40-50 வருடங்களுக்கு பிறகு அது சீரழிந்து போனது.
The church in Corinth, in about 10 years it had declined.
ஆனால் கொரிந்து சபை 10 வருடங்களிலே அது சீரழிந்து போனது.
Planted by Paul,
அப்போஸ்தலர் பவுலால் அது ஸ்தாபிக்கப்பட்டது.
While Paul was living,
அப்போஸ்தலர் பவுல் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது,
that church had become so bad,
அந்த சபை அவ்வளவு மோசமான நிலைக்கு போனது,
that there were people there taking each other to court.
அங்க இருக்கிற ஜனங்கள் ஒருவரை ஒருவர் நீதிமன்றத்துக்கு கொண்டு
போய் There was a man living in adultery, still breaking bread in that church.
சபையிலே அப்பம் பிட்டு கொண்டு இருந்த ஒரு மனிதன் விபச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான்.
And there was so much of strife and quarreling in that church.
சபையிலே அதிகமான வாக்குவாதங்களும் சண்டைகளும் நிறைந்திருந்தது.
This is a church planted by Paul.
இது அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தாபித்த ஒரு சபை.
They were all running.
எல்லோருமே ஓடிக்கொண்டிருந்தார்.
But they were not running to win.
ஆனால் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜெயிக்கும்படியாய் ஓடவில்லை.
He tells the whole church,
அவர் முழு சபைக்கும் இந்த காரியத்தை சொல்கிறார்,
you can all run in such a way that all of you come first.
நீங்கள் எல்லோருமே முதல் இடத்தில் வரும் தக்கதாய் நீங்கள் ஓடுங்கள்.
There is no earthly race where everybody can come first.
பூமிக்குரிய எந்த ஓட்டத்திலும் எல்லோருமே முதல் பரிசு பெற முடியாது.
He says there only one will receive the prize, verse 24.
24வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவனே அந்த ஓட்டத்தில் அந்த பந்தயத்தை பெறுவான்.
He is telling that church, in the church you can all run in such a way that all of you come first.
ஆனால் அந்த சபைக்கு அவர் சொல்கிறார், சபையிலே நீங்கள் அனைவரும் ஓடி அனைவரும் நீங்கள் பந்தயத்தை வெல்ல முடியும்.
Think of that.
அதை யோசித்து பாருங்கள்.
All of us are running a race.
நாம் எல்லோருமே ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
And you may think only one person will come first.
ஒருவர் மட்டும்தான் முதன்மையாய் வருவார் என்று நீங்கள் எண்ணலாம்.
So you may look at some of the others and say, no, I'll never come first because that man is so much ahead of me spiritually.
மற்றவர்களை பார்த்து அந்த மனிதன் என்னை விட ஆவிக்குரிய நிலையிலே முன்னோக்கி இருக்கிறான், அதனால் நான் முன்னாடி வர முடியும்.
No, Paul says you can come first just along with me.
பவுல் சொல்கிறார், என்னோடு கூட நீங்களும் ஒரு பந்தயத்தை வெல்ல முடியும், முதல் இடத்திற்கு வர முடியும்.
Otherwise he cannot tell the whole church run in such a way that you will win.
அதனால் இல்லை என்றால் சபைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று அவர் சொல்லியிருக்க மாட்டார்.
That's a great encouragement.
அது மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக இருக்கிறது.
I'm not like Apostle Paul. He was far more wholehearted than me.
நான் அப்போஸ்தலன் பவுலை போல் அல்ல, என்னை விட அது அவர் முழு இருதயத்தோடு இருந்தார்.
He suffered such a lot for the gospel.
சுவிசேஷத்திற்கு அதிகமாய் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து சென்றார்.
I can also run and win like him.
அவரை போல நானும் ஓடி ஜெயிக்க முடியும்.
And I want to say to the weakest person sitting here today, you can also run and win like Paul and like me.
நீங்கள் இங்கு உட்கார்ந்திருக்கிற பலவீனமான மனிதனை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், பவுலை போல என்னை போல நீங்கள் ஓடி ஜெயிக்க முடியும்.
I don't want you to look at your past failure.
உங்களுடைய கடந்த கால தோல்வியை நீங்கள் நோக்கி பார்க்க கூடாது என்று நான் விரும்புகிறேன்.
Because that is the best way to make sure you'll never win.
நீங்கள் ஜெயிக்காமல் இருப்பதற்கு அதுதான் சிறந்த வழி.
There's only one thing you can do about your past failure.
உங்களுடைய கடந்த கால தோல்வியை குறித்து ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்க செய்ய முடியும்.
Confess it to God.
அதை தேவனிடத்தில் அறிக்கையிடுங்கள்.
Say, Lord, I'm really sorry I lived like this.
ஆண்டவரே, நான் இப்படி வாழ்ந்ததற்காக என்னை மன்னித்து விடும்.
But I'm sorry now and I want to really take my life seriously from today.
ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் தீவிரமாய் நான் ஜாக்கிரதையா எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன்.
And I believe your blood cleanses all my past life.
ஆண்டவரே, என்னுடைய கடந்த கால எல்லா காரியங்களையும் உம்முடைய ரத்தம் சுத்திகரிக்கிறது என்று விசுவாசிக்கிறேன்.
From today I'm going to run to get the first prize.
ஆண்டவரே, இந்த நாளிலே முதல் பரிசை பெறும்படியாய் நான் ஓடப் போகிறேன்.
That doesn't mean you're better than everybody else here.
அதன் அர்த்தம் நீங்கள் மற்றவர்களை விட மேலானவர்கள் என்பதல்ல.
You're saying I want everybody else also to come first along with me.
ஆண்டவரே, என்னோடு கூட மற்ற அனைவரும் முதல் இடத்திற்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன்.
See, in the world the way children are taught to compete in a classroom or in the sports field is to make sure only you come first.
உலகத்தில் பள்ளியிலும் வகுப்பறையிலும் சரி விளையாட்டுகளிலும் அவர்கள் மாத்திரமே முந்தி வர வேண்டும் என்று அவர்களுக்கு உற்சாகப்படுத்தப்படுகிறார்.
When a child comes first in the class, he is proud that nobody else came first, I am first.
வகுப்பறையிலே முதல் பரிசு பெறுகிற முதல் இடத்திற்கு வருகிற மாணவன் நான் ஒருவன் தான் ஜெயித்திருக்கிறேன், மற்றவர்கள் இல்லை என்று சொல்ல முடியும்.
He doesn't have so much joy if everybody got the same marks.
எல்லோருக்கும் அதே மார்க் கிடைத்திருந்தால் அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்காது.
He may have got 100%.
அவனுக்கு 100% கிடைத்திருக்கும்.
He is happy.
அதனால் சந்தோஷமா.
But if everybody got 100%?
ஆனால் எல்லோருக்குமே 100% கிடைத்திருந்தால்
then he is not so happy.
அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்காது.
Are you happy if everybody here will come first along with you?
உங்களோடு கூட எல்லோருமே முதல் இடத்திற்கு வருவார்கள் என்றால் நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்களா?
Or you want to alone come first?
அல்லது நீங்கள் மாத்திரமே முதல் இடத்திற்கு வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
You know, Jesus did not want to come first alone.
இயேசு கிறிஸ்து தான் முதலாக வர வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை.
That is the first lesson you have to learn of the Spirit of Christ.
இயேசு கிறிஸ்துவின் ஆவியிலே நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம் அதுதான்.
When he was in heaven,
அவர் பரலோகத்தில் இருக்கும் பொழுது,
he said, I don't want to enjoy all this alone.
ஆண்டவரே, இந்த எல்லாவற்றையும் நான் தனிமையாய் அனுபவிக்க விரும்பவில்லை.
That is how Jesus felt in heaven.
அப்படித்தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் உணர்ந்தார்.
I don't want to enjoy all this alone.
இது எல்லாவற்றையும் நான் தனியாய் அனுபவிக்க விரும்பவில்லை.
Look at all those miserable people on earth.
பூமியில் இருக்கிற அந்த நிலை மோசமான ஜனங்களை நோக்கி பாருங்கள்.
I want them to come here and enjoy what I have.
அவர்களும் என்னோடு கூட இங்கு வந்து நான் அனுபவிக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும்.
Have you got a good life in Christ?
கிறிஸ்துவுக்குள் ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறதா?
I have.
எனக்கு இருக்கிறது.
I am a very happy man.
நான் ஒரு மிக சந்தோஷமான மனிதன்.
I don't have a complaint against any human being in the whole world
இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனை குறித்தும் எனக்கு எந்தவிதமான குறையும் இல்லை
I can honestly say that
நான் நேர்மையாக இதை சொல்ல முடியும்
many many years ago when I was not serious about my christian life I had a lot of complaints against many people
अनेक வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து நான் தீவிரமாக இல்லாத நேரத்திலே அநேகரை குறித்து எனக்கு குறைகள் இருந்தது
today I have no complaint against anybody
இந்த நாளிலே எந்த மனிதனை குறித்தும் எனக்கு எந்தவிதமான குறையும் இல்லை
whether they do good to me or harm to me makes no difference
எனக்கு அவர்கள் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் எந்த வித்தியாசமும் இல்லை
because everything works for my good
எல்லாமே என்னுடைய நன்மைக்காய் நடக்கிறது
because of Romans 8:28 says that
ஏனென்றால் ரோமர் 8:28 அப்படி சொல்கிறது
so I have no complaint against anybody
எந்த மனிதனை குறித்தும் எனக்கு குறை இல்லை
and I want to come first
நான் முதலாய் வர விரும்புகிறேன்
I don't want other people to come behind me
ஆனா அதனால் நான் மற்றவர்கள் எனக்கு பின்பாக வர வேண்டும் என்று நான் விரும்பவில்லை
I don't want to be the only person who comes first
நான் மட்டும்தான் முதலாக வர வேண்டும் என்று நான் விரும்பவில்லை
I don't want to be the only person who gets 100% in the class
நான் மட்டும்தான் 100% பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பவில்லை
I want to look at the weakest youngest believer in the church and say I want him also to get 100%.
சபையில் இருக்கிற பலவீனமான வாலிபனாய் இருக்கிற ஒருவரை பார்த்து அவரும் 100% பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன்.
If you don't have that attitude,
அப்படிப்பட்ட மனப்பான்மை உங்களுக்கு இல்லை என்றால்
then you're not getting 100%.
உங்களுக்கு கண்டிப்பாய் 100% கிடைக்காது.
You're probably getting 0.
உங்களுக்கு பூஜ்யம் கிடைக்கலாம்.
Because you don't want others to get 100%.
ஏனென்றால் எல்லோருக்குமே 100% கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லை.
That attitude itself makes it 0.
அந்த மனப்பான்மையே பூஜ்யம் கிடைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது
100% is
100%
you want to get it and you want everybody else also to get it
நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள விருப்பமா இருக்க வேண்டும்
that's what paul says to the whole church you can run in such a way that all of you can get first prize
அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்கிறார் நீங்கள் எல்லோருமே பந்தய பொருளை வெல்லும்படியாய் நீங்கள் ஓட முடியும்
otherwise you're saying i want to be hot but i don't want others to be as hot as me
naan anala irukka virumbugiren aanal mattavul ennai pola anala irukka naan virumbavillai
then you are not hot
appozhudhu neengal anala illai
then you are lukewarm
neengal veduvuduppa irukkireergal
the only person here who is really hot
inga irukkira anala irukkira manidhan ivar
oru the one who wants everybody else to be equal to him
ennodu kuda ellorume anala en sarisamama irukka vendum endru virumbugiren
to be as spiritual as him
ஏனென்றால் என்னைப் போல மற்றவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும்
that when he preaches he must preach as powerfully as I preach
நான் பிரசங்கிக்கும் போது மற்றவர் பிரசங்கிக்கும் போது என்னைப் போல அவர் வல்லமையாய் பிரசங்கிக்க வேண்டும்
if you want to preach better than other people you are getting 0
நீங்கள் மற்றவர்களை விட நான் நன்றாக பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்பினால் உங்களுக்கு பூஜ்யம் தான் கிடைக்கும்
if you want other people to think you are more spiritual than others you are getting 0
மற்றவர்களை பார்க்கலும் நான் அதிக ஆவிக்குரியவன் என்று அவர்கள் நினைக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் பூஜ்யம் கிடைக்கும்
you are the one who is lukewarm trying to get other people to be hot
நீங்கள் வெதுவெதுப்பாய் இருக்கிறீர்கள் மற்றவர்கள் அனலாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்
and another thing
இன்னொரு காரியம்
if you think I am hot enough
நான் அதிகமாய் நான் அனலாய் போதுமான அளவுக்கு
then also you are lukewarm
அப்பொழுது நீங்கள் வெதுவெதுப்பாய் இருக்கிறீர்கள்
the real person who is hot he says lord I am not hot enough I want to be harder
நான் அன உண்மையாய் அனலாய் இருக்கிற மனிதன் ஆண்டவரே நான் இன்னும் அனலாய் இல்லை இன்னும் நான் நல்லா இருக்க விரும்புகிறேன் சொல்கிறேன்
a lot of people here you can think I am pretty hot I want all the others to be hot
சில இங்க நிற்க நினைக்கலாம் நான் நல்லா இருக்கிறேன் மற்றவர்களும் என்னை போல் நல்லா இருக்க வேண்டும்
பட் இஃப் யூ ஆர் சாட்டிஸ்பைட் வித் யுவர் ஹீட் யூ ஆர் நாட் ரியலி ஹாட்
உங்களுடைய அனலை குறித்து நீங்கள் திருப்தியா இருந்தால் நீங்கள் அனலா இல்லை
ஒன் மார்க் ஆஃப் எ காட்லி பர்சன் இஸ் ஹி இஸ் நாட் சாட்டிஸ்பைட் வித் ஹிஸ் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்
தேவ மனிதனுக்குரிய அடையாளம் என்னவென்றால் தன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து அவன் திருப்தியற்றவனாக இருக்கிறான்
ஹி ஹஸ் காட் எ பாஷனேட் டிசையர் டு பீ மோர் ஹாட் அண்ட் மோர் லைக் ஜீசஸ் கிரைஸ்ட்
அதிகமாய் அனல் உள்ளவனாய் அதிகமாய் இயேசுவை போல மாற வேண்டும் என்று தீராத வாஞ்சி அவனுக்குள்ள இருக்கிறது
that is the person who is coming first
அப்படிப்பட்ட மனிதன் தான் முதல் வர முடியும்
so you ask yourself
உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள்
are you happy with your spiritual condition right now
இப்பொழுது இருக்கிற ஆவிக்குரிய நிலையிலே நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்களா
do you feel I want to be more like Jesus Christ
இன்னும் நான் இயேசுவை போல மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா
see what paul said when he was 60 years old
60 வயதா இருக்கும் பொழுது பவுல் சொன்ன காரியத்தை கவனியுங்கள்
he wrote philippians when he was about 60
அவர் 60 வயதா இருக்கும் பொழுது பிலிப்பியருக்கு எழுத நிருபத்தை
எழுதினார் he was converted on the damascus road when he was 30
30 வயதா இருக்கும் போது தமஸ்குவின் சாலையிலே அவர் சந்திக்கப்பட்டார்
and he was passionate from the very first day
அந்த முதல் நாளிலே இருந்தே அவர் தேவனுக்கென்று வாஞ்சையாய் வைராக்கியமாய் இருந்தார்.
And he had run for 30 years.
30 வருடங்கள் அவர் ஓடி இருக்கிறார்.
And after 30 years he says.
30 வருடங்கள் கழித்து அவர் சொல்கிற காரியம்.
Remember, this is a person who has been running wholeheartedly for 30 years.
கவனங்க, நான் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 30 வருடங்கள் முழு இதயத்தோடு தேவனுக்காய் ஓடின மனிதன்.
He says in Philippians 3:12.
பிலிப்பியர் 3 அதிகாரம் 12 வசனத்தில் அவர் சொல்கிறார்.
I have not yet obtained it. I have not yet become perfect.
நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல்.
I have not yet reached the finishing line. That's what he means.
நான் இன்னும் அந்த முடிவான அந்த முடிவுக்கு நான் வரவில்லை என்பதுதான் அவர் சொல்கிற அர்த்தம்.
I am running.
நான் ஓடுகிறேன்.
I am running the best of my ability.
என்னுடைய முழு பலத்தோடு நான் ஓடுகிறேன்.
I am not distracted with other things.
மற்ற காரியங்களில் நான் என் கவனம் சிதறப்படவில்லை.
But I feel I still have a long way to go.
ஆனால் இன்னும் நான் வெகு தூரம் போக வேண்டும் என்று நான் உணர்கிறேன்.
So what am I doing?
நான் என்ன செய்கிறேன்?
I'm not looking back and see how much ground I have already covered.
நான் இதற்கு முன்பாக எவ்வளவு இடத்தை நான் பிடித்திருக்கிறேன் என்று பின்பாக திரும்பி பார்க்கவில்லை.
No, not at all.
இல்லை, கண்டிப்பாக இல்லை.
I'm pressing on to reach that finishing line.
அந்த முடிவு கோட்டை அடையும்படி நான் தொடர்ந்து ஓடுகிறேன்.
And he says here, I want verse 12 to lay hold of that for which Christ laid hold of me.
நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன்.
You know, there is a race that is run in many places called the marathon race.
மாரத்தான் என்கிற ஓட்டம் அநேக இடங்களிலே ஓடுகிறார்கள்.
Not only in the Olympics, they have it in some cities also. 40 kilometers race.
ஒலிம்பிக்கிலே மாத்திரமல்ல, சில பட்டணங்களிலும் 40 கிலோமீட்டர் அவர்கள் ஓட வேண்டும்.
And that is run through many roads and all that. For 40 kilometers they have that race.
40 kilometer ul oda vendum palavidamana saaligalai avargal kadandu poga vendum.
In Bangalore also they have that.
Bangalore lum appadi patta ootam nadaviragudhu.
Where one day in a year they have a marathon race.
Varudathil oru naal indha marathon ootam nadaviragudhu.
So there is no track which is 40 kilometers.
Andha 40 kilometer ku endha vidamana oru kodum varisiyum.
They have to run through many roads in the city.
பட்டணங்கள் இருக்கிற அநேக சாலைகள் வழியாக அவர் ஓட வேண்டும்.
There are markers in different places where you have to turn and take this road.
எங்கெல்லாம் திரும்ப வேண்டும் என்ற அடையாளங்கள் வைக்கப்பட்டிருக்கும்.
So that you finally come to the finishing line.
கடைசியாக அந்த முடிவு கோட்டிற்கு வர வேண்டும்.
Now if you don't take one of those turnings and go off in some other direction.
திரும்ப வேண்டிய இடத்திலே நீங்கள் சரியாய் திரும்பவில்லை என்றால் வேறு வழியிலே சென்று விடுவீர்கள்.
You will not reach the finishing line.
நீங்கள் ஒரு நாளும் அந்த முடிவு கோட்டிற்கு வர முடியாது.
You can keep running.
நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கலாம்.
But you're not running on the track.
ஆனால் நீங்கள் சாலையிலே குறிப்பிட்ட இடத்திலே ஓடவில்லை.
So people who are running this marathon race to a city had to be very careful. Have I got to turn here or not?
அந்த பட்டணங்களிலே ஓடுகிற அந்த மாரத்தான் ஓடுகிறவர்கள் எங்கு அவர்கள் திரும்ப வேண்டும் என்ற காரியத்திலே கவனமாக இருக்க வேண்டும்.
There are signs. Marathon runners turn right here.
அங்க அடையாளங்கள் இருக்கும். மாரத்தான் ஓடுகிறவர்கள் இந்த பகுதியை திரும்ப வேண்டும்.
There will be a man standing out there also saying turn here.
அங்க ஒரு மனிதன் நின்று கொண்டு இந்த பக்கமாய் திரும்புங்கள் என்று சொல்லுகிறவனாய் இருப்பான்.
You can ignore the sign.
அதை நீங்கள் அலட்சியப்படுத்தினால்
and you can ignore that man saying no, I know more than him, I'm going straight.
நான் அந்த மனிதனை அலட்சியப்படுத்தி நான் சொல்வதை நான் கேட்பதில்லை என்று நேராய் ஓடினால்
I've never heard of a marathon runner doing such a foolish thing.
நான் அப்படிப்பட்ட ஒரு மாரத்தான் ஓட்டுகிறவன் அப்படிப்பட்ட மதியீனமான
காரியத்தை But I meet many Christians like that.
ஆனால் அநேக கிறிஸ்தவர்களை அப்படி பார்த்திருக்கிறேன்.
Where their conscience says turn right and they won't turn right.
அவர்களுடைய மனசாட்சி வலது பக்கம் திரும்பு என்று சொல்லும்போது வலது பக்கம் திரும்ப மாட்டார்கள்.
Have you experienced that?
அதை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா?
I want to ask you men.
ஆண்களுக்கு நான் இந்த காரியத்தை கேட்கிறேன்.
When your eyes see something on the road.
உங்களுடைய கண்கள் சாலையிலே போகும்போது ஏதோ ஒன்றை பார்க்கும்போது
and your conscience says turn your eyes away, don't look that direction.
உங்களுடைய மனசாட்சி சொல்கிறது அதை நோக்கி பார்க்காதே, உன் கண்களை திருப்பு.
That's impure.
அது அசுத்தமானது.
That is like the marathon race where the signal says turn left now.
அதுதான் மாரத்தான் ஓட்டத்தை போல அந்த அடையாளம், நீ இப்பொழுது வலது பக்கம் திரும்பு.
And you don't listen to it.
அதை நீங்கள் கவனிக்கவில்லை என்றால்
it's okay.
அது பரவாயில்லை.
I'll run straight.
நான் தொடர்ந்து நேராய் ஓடுவேன்.
You have lost the track already.
நீங்கள் அந்த வழியை நீங்கள் தொலைத்து விட்டீர்கள்.
Then you can run for some time and run back if you like.
நீங்கள் தொடர்ந்து ஓடி திரும்ப ஓடி வரலாம்.
That's what many people do.
அப்படித்தான் அநேக மனிதர்கள் செய்கிறார்கள்.
Or brothers and sisters.
அல்லது சகோதர சகோதரிகளே.
When something goes wrong in the house.
குடும்பத்திலே ஏதாவது ஒரு காரியம் தவறாய் போகும்போது
and you are tempted to be angry with your husband or wife
ungalude kanavanodo manaviyodo kogappadumbadi sodikkapadugireenga
to raise your voice and complain or shout
neengal ungal sathathai uyarthi kurai solli கத்துகிறீர்.
The conscience says no, don't go that way, turn right here.
உங்களுடைய மனசாட்சி சொல்கிறது அந்த வழியாய் போகாதே, நீ திரும்பி விடு வலது பக்கம்.
No, 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 I know where to go and you go.
எனக்கு தெரியும் நான் எந்த பக்கம் போக வேண்டும், நான் அந்த பக்கத்திலே போ.
You lost the track.
நீங்கள் வழியை தொலைத்து விட்டீர்கள்.
You think you're going to come first?
நீங்கள் முதலாவது வருவீர்கள் என்று
நினைக்கிறீர்களா? No.
இல்லை.
Because you're supposed to turn there and you didn't.
நீங்கள் வலது பக்கம் திரும்ப வேண்டும் ஆனால் திரும்பவில்லை.
And the sooner you come back, you can join the race.
நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் திரும்பி வருவீர்களோ திரும்ப அந்த வலது பக்கம் திரும்ப முடியும்.
What is the meaning of coming back?
அதுதான் திரும்பி வருவதற்கான அர்த்தம்.
Supposing a person ignores that sign, ignores the man telling him and goes straight in the marathon race.
அந்த மாரத்தான் ஓட்டத்திலே சொல்லுகிற அந்த மனிதன் அடையாளத்தையும் அவன் அலட்சியப்படுத்தி நேரே ஓடினால்,
the longer he runs, the longer it will take him to come back.
எவ்வளவு தூரம் அவன் ஓடுகிறானோ அவ்வளவு தூரம் அவன் திரும்பி வர வேண்டும்.
He'll have to come back. There's no way of finishing the race on the wrong track.
அவன் கண்டிப்பாய் திரும்ப வர வேண்டும். தவறான வழியிலே போய் அதை ஜெயிக்க முடியாது.
The sooner he comes back, the quicker he can join the race.
அவன் எவ்வளவு சீக்கிரம் திரும்பி வருகிறானோ அவ்வளவு சீக்கிரம் அவன் அந்த ஓட்டத்தை ஜெயிக்க முடியும்.
What is the meaning of coming back?
அந்த திரும்பி வருவதற்கான அர்த்தம் என்ன?
It means confessing your sin.
அது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவது.
Coming back in a run race can take time.
நம்ம அந்த ஓட்டத்தில் திரும்பி வருவது ஒருவேளை நேரம் எடுக்கலாம்.
If you have taken the wrong track.
தவறான வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள்.
But in the Christian life, coming back can be done in a moment.
ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் திரும்பி வருவது ஒரு க்ஷணத்தில் நடக்கிறது.
Immediately confess your sin to the Lord.
உடனடியாக உங்கள் பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கையிடுங்கள்.
One more thing.
இன்னொரு காரியம்.
And this is more difficult.
இது மிக கடினமான ஒரு காரியம்.
Confess your sin to the person with whom you got angry.
நீங்கள் யாரிடத்திலே கோபப்பட்டீர்களோ அவர்களிடத்திலே உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள்.
You tell me.
நீங்கள் சொல்லுங்கள்.
Is it easier to confess your sin to God or to your husband and wife?
உங்களுடைய உங்கள் பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கையிடுவதா அல்லது உங்கள் கணவன் மனைவியிடத்தில் அறிக்கையிடுவதா எது கடினமான காரியம்?
You need to think about that.
யோசிக்க வேண்டுமா உங்களுக்கு?
What about from your past experience?
உங்களுடைய கடந்த கால அனுபவத்திலிருந்து நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்?
Is it very difficult to confess your sin to God?
தேவனிடத்திலே பாவத்தை அறிக்கையிடுவது மிக கடினமான ஒரு காரியமா?
Not at all.
கண்டிப்பாக இல்லை.
To a holy God, it's so easy to confess.
ஒரு பரிசுத்தமான தேவனிடத்திலே அறிக்கையிடுவது மிக எளிதான ஒரு காரியம்.
Why is it so difficult to ask forgiveness from your husband or wife?
உங்கள் கணவனிடத்திலோ மனைவியிடத்திலோ மன்னிப்பு கேட்பது ஏன் கடினமாக இருக்கிறது?
I'll tell you why.
நான் சொல்கிறேன் ஏன்.
This is what I've learned from my own experience.
என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து நான் இதை கற்றுக்கொண்டேன்.
Listen carefully.
கவனமாய் கேளுங்கள்.
If I find it very easy to confess my sin to God.
நான் தேவனிடத்திலே என்னுடைய பாவத்தை அறிக்கையிடுவது மிக சாதாரணமாக எளிதாக இருக்குவதை நான் பார்த்து.
And I find it very difficult to ask forgiveness from the person I hurt.
நான் எந்த மனிதனை காயப்படுத்தினோ அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்பது எனக்கு கடினமாக இருக்கும் என்றால்.
That proves that I did not really confess my sin to God.
அது எதை காண்பிக்கிறது என்றால் உண்மையாகவே நான் தேவனிடத்தில் என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிடவில்லை.
I think I confessed but I did not.
நான் மறிக்கிட்டேன் என்று நான் நினைத்துக் கொள்கிறேன் நான் அதை அறிக்கையிடவில்லை.
Many people who have confessed their sin to God did not really confess it.
अनेक ஜனங்கள் தேவனிடத்தில் தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டவர்கள் உண்மையாகவே அறிக்கையிடவில்லை.
And they wonder why they are lukewarm.
அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் ஏன் நான் இன்னும் வெதுவெதுப்பாய் இருக்கிறேன்.
You will be lukewarm all your life.
உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வெதுவெதுப்பாய் இருப்பீர்கள்.
Because only God can give you fire. You cannot create fire.
ஏனென்றால் தேவன் மாத்திரம்தான் உங்களுக்கு அக்னியை கொடுக்க முடியும். அதை நீங்களே உண்டாக்க முடியாது.
Do you know right from the beginning of time?
ஆரம்ப நாட்களிலிருந்து
it's always God who gives the fire.
தேவன் மாத்திரமே அக்னியை கொடுக்கிறவர்.
You cannot produce the fire.
அந்த அக்னியை நீங்களே உண்டாக்க முடியாது.
In Matthew chapter 5.
மத்தேயு 5 ஆம் அதிகாரம்.
We read this, Matthew chapter 5.
மத்தேயு 5 ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம்.
In the Old Testament, whenever they gave a good offering to God, God sent the fire and accepted it.
பழைய ஏற்பாட்டிலே எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் நல்ல பலியை தேவனுக்கு முன்பாக செலுத்தினார்களோ தேவன் அக்னி அனுப்பி அதை அங்கீகரித்தார்.
Even today,
இந்த நாளிலும்
the way you know God has accepted your offering, he sets you on fire.
ஆண்டவர் உங்களுடைய காணிக்கு ஏற்றுக்கொண்டார் என்பதற்கான அடையாளம் உங்களை அக்னியாய் மாற்றுகிறார்.
The day I lose the fire in my heart, I know something is wrong with my offering.
என்னுடைய வாழ்க்கையில நான் எப்பொழுது அந்த அக்னியை இழந்து போகிறேனோ, என்னுடைய காணிக்கையிலே நான் தேவனுக்கு கொடுத்த காரியத்தில் ஏதோ ஒரு குறைவு இருக்குது, தவறு இருக்குது.
The day I lose my passion for Jesus Christ,
இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய தீராத அந்த வாஞ்சையை நான் இழக்கும்போது,
my passion for a holy life,
பரிசுத்தமாய் வாழ்வதற்கான அந்த வாஞ்சை,
my passion to love everybody including those who hate me,
எல்லாரையுமே என்னை பகைக்கிறவர்களையும் நேசிக்கும்படியான அந்த வாஞ்சை,
if I lose that passion,
அந்த வாஞ்சையை நான் இழக்கும்போது,
I know the fire has gone from my life,
என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த அக்னி போய்விட்டது
என்று அறிந்து கொள்வேன். And that proves that God did not accept my offering.
அது எதை காண்பிக்கிறது என்றால் தேவன் என்னுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை.
Why?
ஏன்?
See Matthew 5.
மத்தேயு 5 ஆம் அதிகாரத்தை பாருங்கள்.
Verse 23.
23 வசனம்.
When you present your offering at the altar,
நீ பலிபீடத்தினத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து,
and there you remember your brother has got something against you,
உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாக.
It may be your sister,
ஒருவேளை சகோதரியா இருக்கலாம்.
Maybe your husband,
ஒரு கணவனா இருக்கலாம்.
Maybe your wife,
மனைவியா இருக்கலாம்.
Whom you hurt in some way,
ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களை காயப்படுத்தி இருக்கிறீர்கள்.
With anger,
கோபத்தோடு.
Because in verse 22 he is talking about anger.
ஏனென்றால் 22 ஆம் வசனத்திலே கோபத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார்.
He is not talking here about adultery or theft or anything like that.
இங்கு விபச்சாரத்தை பற்றியோ திருடுவதை பற்றியோ அவர் பேசவில்லை.
Or telling lies,
பொய் சொல்வதை பற்றியோ.
Those are all sins which he speaks later on in Matthew 5.
மத்தேயு கீழே அதற்கு பிறகு அந்த பாவங்களை குறித்து அவர்
பேசுகிறார். But here he is speaking about only anger.
இங்கு அவர் கோபத்தை குறித்து பேசுகிறார்.
You were angry with somebody,
யாரோடோ நீங்கள் கோபமாக இருக்கிறீர்கள்.
And you did not set it right,
அதை நீங்கள் சரி செய்யவில்லை.
And you come and offer an offering, verse 23, to God.
நீங்கள் 23 ஆம் வசனத்திலே ஒரு பலியை தேவனிடத்துக்கு கொண்டு வருகிறீர்கள்.
You remember that you hurt somebody and you didn't set it right.
நீங்கள் யாரோ ஒருவருக்கு காயப்படுத்தி இருக்கிறீர்கள், அந்த காரியத்தை நீங்கள் ஒப்புரவாகவில்லை.
What is this offering you are bringing?
நீங்கள் கொண்டு வருகிற அந்த காணிக்கை என்ன?
Oh God, please forgive my sin.
ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னித்து விடும்.
You are confessing your sin, that is your offering.
நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறீர்கள், அதுதான் நீங்கள் கொடுக்கிறீர்கள்.
It says God will not accept your offering.
இங்கு சொல்லப்படுகிறது ஆண்டவர் உங்கள் காணிக்கை அங்கீகரிக்க மாட்டார்.
Here is the proof that your confession is false.
ஏனென்றால் அதுவே உங்களுடைய அறிக்கை தவறான என்பதை
நிரூபணம். Here is the proof God does not forgive you.
ஆண்டவர் உங்களை மன்னிக்கவில்லை என்பது அதுவே நிரூபணம்.
Because Jesus says leave your offering there.
ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய காணிக்கை அங்கே வைத்து விட்டு.
Don't say anything more to God. Keep your mouth shut.
அதற்கு பிறகு ஆண்டவரிடத்தில் எதையும் பேசாதீர்கள், வாயை மூடிக்கொள்ளுங்கள்.
Go first, verse 24.
24 ஆம் வசனம். முதலாவது போய்
and go speak to that person you offended.
நீ யாரை
settle it with them, then come with your offering.
முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து.
That teaches me that I must first settle with my brother or sister before I can come with an offering to God.
அந்த காரியம் எனக்கு இதை கற்றுக் கொடுக்கிறது, நான் தேவனுக்கு காணிக்கை கொண்டுவதற்கு முன்பதாக என் சகோதரனோ சகோதரியோ அந்த காரியத்தை நான் ஒப்புரவாக வேண்டும்.
I want to say the truth to all of you sitting here.
உட்கார்ந்திருக்கிற அனைவருக்கும் நான் அந்த உண்மையை சொல்ல விரும்புகிறேன்.
One of the things we glory in our church is this.
நம்முடைய சபைகளை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிற ஒரு காரியம்.
We tell people the truth whether they like it or not.
அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சத்தியத்தை சொல்வது.
We don't keep back the truth to please people.
மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாய் சத்தியத்தை சொல்லாமல் இருப்பதல்ல.
We are not interested in increasing our numbers.
நம்முடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதில் நாம் விருப்பமில்லை.
Jesus never spoke in such a way to increase his numbers.
அவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கும்படி அவர் ஒரு நாளும் பேசவில்லை.
When he saw lot of people following him,
திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றுவதை பார்த்தபொழுது,
he said you got to hate your father, mother, brother, sister, wife and children, then follow me.
ஆண்டவர் சொன்னார் உங்கள் தகப்பனையும் தாயையும் சகோதரனையும் சகோதரியையும் வெறுக்க வேண்டும், அதற்கு பின் என்னை பின்பற்ற வேண்டும்.
And he said you got to die to yourself, then only you can follow me.
நீங்கள் என்னை பின்பற்றினால் பின்பற்றுவீர்களானால் உங்கள் சுயத்தை மறிக்க வேண்டும்.
You got to be detached from all your earthly possessions, then you can follow me.
உலகத்து பிரகாரமான எல்லா விதமான காரியங்களும் உங்களை பிரித்துக்கொள்ள வேண்டும், அப்போ நீங்கள் பின்பற்றலாம்.
Are those the type of words a preacher preaches when he sees a big crowd?
அப்படிப்பட்ட காரியத்தை ஒரு பிரசங்கியார் பிரசங்கித்து பெரிய கூட்டத்தை பார்க்க முடியுமா?
You read that in Luke 14 verse 25 onwards.
லூக்கா 14 ஆம் அதிகாரம் 25 ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம்.
Because Jesus was not interested in increasing his numbers.
ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எண்ணிக்கையை அதிகரிப்பதிலே அவர் விருப்பமா இல்லை.
He was always interested in quality.
அவர் தரத்திலே அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்.
He wasn't interested in a pile of false gold. He wanted a little bit of real gold.
ஒரு பெரிய கூட்டம் அதிகமாக இருக்கிற அந்த உண்மையில்லாத தங்கத்தை அல்ல, உண்மையான கொஞ்ச சொங்க தங்கத்தை அவர் எதிர்பார்த்தார்.
You know there are a lot of deceivers now who can paint some jewelry that looks like gold and fool people.
இந்த ஜனங்கள் अनेகர் உண்மையான தங்கத்தை போல அதை முலாம்படுத்தி அதை ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள்.
The Lord says you can't fool me.
ஆண்டவர் சொல்கிறார் என்னை நீ முட்டாளாக்க முடியாது.
He wants real gold.
ஆண்டவர் உண்மையான தங்கத்தை எதிர்பார்க்கிறார்.
So that's why he was never interested in numbers.
அதனால தான் எண்ணிக்கையிலே அவர் விருப்பமா இல்லை.
So this is the real truth we preach.
இதுதான் நாம் பிரசங்கிக்கிற உண்மையான சத்தியம்.
God does not accept your confession of sin before you confess to that brother or sister.
அந்த சகோதரனோடு உங்கள் பாவத்தை அறிக்கையிடாத பட்சத்திலே தேவன் உங்கள் பாவ அறிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்.
How many of you believe that?
அதை எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
Can you honestly say right now that you have asked forgiveness from everybody you have hurt?
நீங்கள் நேர்மையாய் சொல்ல முடியுமா நீங்கள் யார் யாரை காயப்படுத்தினீங்களோ அவர்கள் எல்லாரிடத்திலும் இருந்து நான் மன்னிப்பு கேட்டேன் என்று?
But you are absolutely sure that God has forgiven you.
ஆனால் ஆண்டவர் உங்களை மன்னித்தார் என்ற காரியத்தில் நீங்கள் நிச்சயமாய் இருக்கிறீர்கள்.
Are you fooling yourself?
நீங்கள் உங்களை முட்டாளாக்கிக் கொள்கிறீர்களா?
That's why your heart is cold or lukewarm.
அதனால் தான் உங்கள் இதயம் குளிராயும் வெதுவெதுப்பாயும் இருக்கு.
That's why you're not on fire.
அதனால் தான் உங்களிடத்தில் அக்னி இல்லை.
That's why the things of earth are so attractive to you.
அதனால் தான் பூமிக்குரிய காரியங்கள் அதிக ஈர்க்கக்கூடியதாய் உங்களுக்கு இருக்கிறது.
A man who's on fire for Jesus Christ will use the things of the world, but they're not attractive to him.
இந்த உலகத்தை தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு என்று அக்னியாய் இருக்கிற மனிதன் இந்த உலகத்தின் காரியத்தை பயன்படுத்துவான், அதனால் அவன் ஈர்க்கப்பட மாட்டான்.
Why is it like that?
ஏன் அப்படி இருக்கிறது?
How is it you can sit in this church and your mind is always on earthly things?
இந்த சபையிலே உட்கார்ந்து கொண்டு எப்பொழுதுமே பூமிக்குரிய காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருப்பது ஏன்?
You can't forgive somebody.
யாரோ ஒருவர் மன்னிக்க முடியவில்லை.
You got some grudge against somebody sitting here.
யாரோ உங்க கூட உட்கார்ந்திருக்கிறவர்களை குறித்து ஒரு பகை இருக்கிறது.
How is that?
எப்படி அது?
The fault is not with the other person.
அந்த மனிதன் மேல் குறை இல்லை.
Can you think of a worse crime that anybody can commit against another than killing him?
ஒரு மனிதனை கொலை செய்வதை விட ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய தீமையான ஒரு காரியம் ஒன்று இருக்க முடியுமா?
I remember once when one brother told me about so many things others were doing against him.
ஒரு முறை ஒரு சகோதரன் என்னிடத்திலே வந்து அவருக்கு விரோதமாய் செய்த மற்றவர்கள் செய்த காரியங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தார்.
I said, have they put a crown of thorns on your head yet?
நான் கேட்டேன், உங்களிடத்து உங்கள் தலையிலே ஒரு முட்கிரீடத்தை வைத்தார்களா?
He said, no.
இல்லை.
Have they whipped you on the back yet?
உங்களை முதுகிலே அவர்கள் வாரினால் அடித்தார்களா?
He said, no.
இல்லை.
Have they crucified you yet?
இன்னும் இதுவரை உங்களை சிலுவையில் அறைந்திருக்கிறார்களா?
Then you have experienced nothing.
அப்பொழுது நீங்கள் எதையுமே அனுபவிக்கவில்லை.
Jesus experienced all that and he said, Father, forgive them.
அது எல்லாவற்றையுமே அனுபவித்த இயேசு கிறிஸ்து பிதாவே அவர்களை மன்னியும் என்று சொன்னார்.
And you say you're following this Jesus Christ?
இப்படிப்பட்ட இயேசுவை பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்கிறீர்களா?
One small ant bite you're complaining about?
ஒரு சிறிய எறும்பு கடிக்கா இவ்வளவு குறை சொல்கிறவர்களா இருக்கிறீர்கள்?
You're not following Jesus.
நீங்கள் இயேசுவை பின்பற்றவில்லை.
You're following an imaginary Jesus.
ஒரு கற்பனையாய் நீங்கள் யோசிக்கிற ஒரு இயேசுவை பின்பற்றுகிறீர்கள்.
Who got complained because somebody said one bad word against him?
யாரோ ஒருவன் ஒரு தவறான வார்த்தை சொல்வதனால் ஒரு குறை இருக்கிறது.
That's not the real Jesus.
அது உண்மையான இயேசு அல்ல.
The real Jesus is one who was slapped, spat upon, kicked and beaten.
உண்மையான இயேசு கிறிஸ்து அவர் முகத்திலே துப்பப்பட்டார், அவர் கன்னத்தில் அறையப்பட்டார், காலால்
உதைக்கப்பட்டார். They put him on a cross and he said, forgive them.
அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது பிதாவே மன்னியும் என்று சொன்னார்.
How is it? Small ant bites, you can't forgive somebody?
ஒரு சின்ன எறும்பு கடிக்காய் ஒருவரை மன்னிக்க முடியவில்லையா?
I want to tell you the truth.
நான் உண்மையை சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
Because I'm not interested in your approval of me.
நீங்கள் என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை.
I'm interested in your salvation in the day of judgment when you stand before the Lord.
நியாய தீர்ப்பு நாளிலே தேவனுக்கு முன்பாக நீ நிற்கும் பொழுது உங்களுடைய இரட்சிப்பை குறித்து நான் கவனமாக இருக்கிறேன்.
It's like a school teacher who says, I don't care whether you think I'm very strict.
ஒரு ஸ்கூல் டீச்சர் நீங்கள் நான் கடினமான கண்டிப்பா இருக்கிறேன் என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை.
I want you to get 100% in the final exam.
நீங்கள் கடைசி எக்ஸாமிலே 100% வாங்க வேண்டும்.
Whether you think I'm strict or not.
நான் கண்டிப்பா இருக்கறனோ இல்லையோ நீங்கள் நினைத்தாலும் அதை பற்றி
கவலை இல்லை. I'm going to be very strict with you because I want you to get 100% in the final exam.
நான் மிகவும் கண்டிப்பா இருக்கறேன் ஏனென்றால் நீங்கள் கடைசி எக்ஸாமிலே 100% வாங்க வேண்டும்.
Would you like to sit under such a teacher?
அப்படிப்பட்ட டீச்சர் கீழே உட்கார நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா?
Or a teacher who just
ignores all your mistakes and doesn't care whether you fail in the final exam.
உங்களுடைய எல்லா தவறுகளையும் அவர்கள் கண்டும் காணாமல் இருந்து நீங்கள் கடைசி எக்ஸாமிலே தோற்று போனாலும் அதை பற்றி கவலை இல்லாமல் இருக்கலாம்.
I tell you 99% of today's pastors and preachers don't care whether their people fail in the final exam.
நான் சொல்கிறேன் 99% இன்றிருக்கிற பிரசங்கிமார்களும் ஆசிரியர்களும் தங்களுடைய கேட்கிறவர்கள் அவர்கள் கடைசி எக்ஸாமிலே தோற்று போவதை குறித்து கவலையற்றவர்கள்.
The final exam is the judgment seat of Christ.
கடைசி அந்த எக்ஸாம் என்று இயேசு கிறிஸ்துவின் அந்த நியாயாசனம்.
I don't want people to get 40% and say oh I went to heaven.
40% வாங்கி நான் பரலோகத்துக்கு போய் விட்டேன் என்று ஜனங்கள் சொல்ல விரும்பவில்லை.
I want my students to get 100%.
என்னுடைய மாணவர்கள் 100% எடுக்க வேண்டும்.
Many students, many believers I just say I want to go to heaven.
अनेक விசுவாசிகள் சொல்வார் நான் பரலோகத்துக்கு போனால் போதும்.
Let me ask you if you are a father or a mother.
நான் கேட்கிறேன் நீங்கள் ஒரு தாயோ தகப்பனா இருந்தால்
Are you happy if your child gets pass marks?
உங்களுடைய பிள்ளைகள் வெறும் பாஸ் மார்க் மட்டும் வாங்கினால் சந்தோஷப்படுவீர்களா?
Some schools pass marks are 35%.
சில பள்ளிகளிலே 35% வாங்கினால் பாஸ் மார்க்.
Are you happy if your child gets 35% in every subject?
எல்லா பாடங்களிலும் 35% உங்கள் பிள்ளைகள் வாங்கினால் சந்தோஷமா இருப்பீர்களா?
And says mommy I'm happy I got 35% in every subject I passed and I'm going to the next class.
அம்மா நான் சந்தோஷமா இருக்கிறேன் எல்லாவற்றிலும் 35 வாங்கி விட்டேன் நான் அடுத்த வகுப்புக்கு போகிறேன்.
Are you happy?
நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்களா?
No you say my son my daughter you can get much more than that.
இல்லை மகனே நீ இன்னும் அதிகமாக வாங்க முடியும்.
I don't want you to get 35%. I want you to get 100%.
நீ வெறும் 35% இல்ல 100% வாங்க வேண்டும்.
But you don't find many preachers like that.
ஆனால் அப்படி अनेक பிரசங்கிகளை பார்க்க முடியும்.
All they want is teach you how to go to heaven.
அவர்கள் கற்றுக் கொடுப்பதெல்லாம் எப்படியாவது எப்படி நீங்கள் பரலோகம் போக முடியும்.
That is like a teacher who says I want you all to get at least 35% in the final exam.
அது எப்படி இருக்கிறது என்றால் ஒரு டீச்சர் மாணவர்களை பார்த்து 35% நீங்கள் வாங்க வேண்டும்.
I don't want a single person in CFC to get 35%.
நான் CFC இல் இருக்கிற ஒரு மனிதன் கூட CFC 35% வாங்க வேண்டும்.
I want them to get 100%.
நான் 100% வாங்க வேண்டும் என்று
விரும்புகிறேன். That's why we preach strictly.
அதனால் தான் கண்டிப்பாக நாங்கள் பிரசங்கிக்கிறோம்.
As long as I have life, that's what I'll preach. Till the day Jesus calls me home, I'll preach the same thing.
நான் இயேசு கிறிஸ்துவை அவருடைய வீட்டுக்கு அழைக்கும் வரை நான் அதே காரியத்தை நான் பிரசங்கித்துக் கொண்டிருப்பேன்.
That's what we preached 42 years ago when we started CFC. It's what we preach today.
நான் 42 வருடங்களுக்கு முன்பாக CFC ஆரம்பித்த போது பிரசங்கித்த அதே காரியத்தை இப்போதும் பிரசங்கிக்கிறோம்.
We will never change.
ஜனங்கள் மாறவில்லை.
People can call us false teachers, heretics, whatever they like, but we will not change the message.
ஜனங்கள் எங்களை கள்ள போதகர்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் சொன்னாலும் நாங்கள் நம்முடைய சத்தியத்தை குறித்து மாறப் போவதில்லை.
We will say you cannot follow Jesus Christ if you love your father or mother more than Christ.
இயேசு கிறிஸ்துவை பார்க்கிலும் உங்களுடைய தகப்பனையும் தாயையும் மற்றவர்களை நேசித்தால் நீங்கள் இயேசுவை பின்பற்ற முடியாது.
You cannot follow Jesus if you love your wife or your children more than Jesus.
உங்களுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் இயேசுவை பார்க்கிலும் அதிகமாக நேசித்தால் இயேசுவை நீங்கள் பின்பற்ற முடியாது.
You cannot follow Jesus if you love some brother or sister more than Jesus Christ.
Yes, ஏதோ ஒரு சகோதரனோ சகோதரி இயேசுவை பார்க்கிலும் அதிகமாக நேசித்தால் நீங்கள் இயேசுவை பின்பற்ற முடியாது.
If you are more interested in marrying your girlfriend or boyfriend, you cannot follow Jesus.
உங்களுடைய girlfriend your boyfriend or திருமணம் செய்வதிலே அதிக வாஞ்சையா இருந்தால் நீங்கள் இயேசுவை பின்பற்ற முடியாது.
If you love your own life more than Jesus you cannot follow him.
உங்கள் சொந்த ஜீவனையும் இயேசுவை பார்க்கிலும் அதிகமாக நேசித்தால் நீங்கள் இயேசுவை பின்பற்ற முடியாது.
If you love any earthly thing or earthly job more than Jesus Christ you cannot be his disciple.
பூமிக்குரிய எந்த காரியத்தையும் பூமிக்குரிய எந்த வேலையும் இயேசுவை பார்க்கிலும் நேசித்தால் நீங்கள் இயேசுவை பின்பற்ற முடியாது.
These are not just nice words, these are exactly what Jesus said in Luke 14 are the qualification of discipleship.
இந்த வார்த்தைகள் எல்லாம் எளிதான வார்த்தைகள் இதே வார்த்தைகளை சீஷத்துவத்தின் தகுதிகள் என்ன என்று லூக்கா 14 அதிகாரத்தில் இயேசு
சொன்னார். God will not forgive you if you don't settle matters with a brother or sister.
ஆண்டவர் உங்களுடைய காணிக்கை மற்ற சகோதரோடு நீங்கள் ஒப்புரவாகவில்லை ஆண்டவர் உங்கள் காணிக்கை அங்கீகரிக்க மாட்டார்.
If you hurt somebody,
நீங்கள் யாரையோ காயப்படுத்தி,
you don't ask his forgiveness.
அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க,
you go to God with your offering, Lord, forgive me.
ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்கள் என்று காணிக்கை ஆண்டவரிடத்தில் கொண்டு
கொண்டு செல்வார். You know what Jesus will say?
ஏசு என்ன சொல்வார் தெரியுமா?
Don't come with that offering, leave it there.
அந்த காணிக்கையோட நேரத்தில் வராது.
Don't ask for forgiveness.
முதலாவது போய் மன்னிப்பு கேள்.
Go settle with your brother or sister.
உன்னுடைய சகோதரன் சகோதரனோடு சகோதரியோடு ஒப்புரவாகு.
Then come verse 24 and bring your offering.
24th verse சொல்லுகிறது பின்பு வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்து.
Turn with me to the first offering mentioned in the Bible.
முதலாவது காணிக்கை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்ட இடத்திற்கு நீங்கள் வேதத்தை திருப்பலாம்.
You know the first people who offered an offering to God?
தேவனிடத்திலே முதலாவது காணிக்கை செலுத்தினவர் யார் என்று தெரியுமா?
Cain and Abel.
காயினும் ஆபேலும்.
Now there's a lot of wrong teaching on this in Christianity.
கிறிஸ்தவத்திலே இது குறித்து அநேக தவறான போதனங்கள் இருக்கிறது.
And if you have read something of what other people preach, it's very different from what I preach.
நான் பிரசங்கிக்கிற காரியத்தை குறித்து மற்றவர்கள் பிரசங்கித்த அநேக காரியங்களை கேட்டிருந்தால் நான் பிரசங்கிப்பது வித்தியாசமா இருக்கும்.
I preach exactly according to the Bible.
வேதத்தின்படி நான் சரியாக பிரசங்கிக்கிறேன்.
Not with one verse.
ஒரு வசனத்தை பார்த்து மாத்திரமல்ல,
comparing one verse with another verse.
ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோடு ஒப்பிட்டு.
The devil quoted one verse to Jesus.
இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு வசனத்தை சாத்தான் கோடிட்டு,
jump off the roof because his angels will protect you, the Bible says.
தேவாலயத்தின் அந்த உப்பரிகளிலிருந்து குதித்துவிடு, ஏனென்றால் தேவதூதர்கள் உன்னை தாங்கிக் கொள்வார்கள்.
That's a verse in the Bible.
அப்படி ஒரு வசனம் இருக்குது.
Can the devil quote a verse of the Bible to you?
வேதத்திலிருந்து சாத்தான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க
முடியுமா? Let me ask you, do you think the devil will quote a verse of scripture to you?
இயேசுக்கு நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறேன், சாத்தான் உங்களிடத்தில் வசனத்தை காண்பிக்க முடியுமா?
Some verse comes into your mind.
ஏதோ ஒரு வசனம் உங்கள் இதயத்தில் வருகிறது.
That is scripture.
ஓ, அது வசனம்.
But find out if the devil said that or God said it.
அது தேவன் சொன்னாரா அல்லது சாத்தான் சொன்னானா என்றதை யோசித்து
பாருங்க. No, no, no. The devil will not quote scripture to me.
இல்லை இல்லை இல்லை, சாத்தான் தேவனுடைய வசனத்தை எனக்கு காண்பிக்க முடியாது.
The devil quoted scripture to Jesus. Who are you that he won't quote scripture to you?
இயேசு கிறிஸ்துவிடத்திலே சாத்தான் தேவனுடைய வசனத்தை காண்பித்தானே, உங்களிடத்திலே ஏன் காண்பிக்க முடியாது?
You will go and read Matthew 4 again.
மத்தேயு 4 அதிகாரத்தை திரும்ப வாசிப்பார்.
The devil quoted scripture.
இயேசு கிறிஸ்து,
jump off because the angels will protect you.
வசனத்தை காண்பித்து உப்பரிகளிலிருந்து குதித்து விடு, உங்களை தேவதூதர்கள் பாதுகாப்பார்கள்.
Psalm 91 says that.
சங்கீதம் 91 சொல்கிறது.
And Jesus said no.
இயேசுக்கு இல்லை என்று சொன்னார்.
The Bible also says you shall not tempt the Lord your God.
வேதம் சொல்கிறது உன் தேவனை நீ பரீட்சித்து பாராதே என்று.
So he quoted another scripture to balance what the devil quoted.
சாத்தான் சொன்ன அந்த வசனத்தை அவர் இன்னொரு வசனத்தை காண்பித்து நிராகரித்தார்.
You know, sometimes we can look for a scripture which is suiting our convenience.
சில நேரத்தில் நமக்கு சௌகரியமா இருக்கிற சில வசனங்களை நாம் எதிர்பார்த்து நோக்கி பார்க்கலாம்.
And we find a scripture, I'll take that because that's according to what I want.
இந்த வசனத்தை பார்த்து, ஓ, நான் என்னை எதிர்பார்த்தபடி இருக்கிற இந்த வசனம் என்று நான் ஏற்றுக்கொள்ளலாம்.
I've told the story before, let me repeat it.
நான் இந்த கதையை முன்பாக சொல்லி இருக்கிறேன், நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன்.
There was a young man who wanted to marry a girl called Grace.
கிரேஸ் என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ஒரு வாலிபன் அவன் எத்தனைத்தான்.
You can say that in Tamil. What is grace in Tamil?
கிருபை.
Okay. And so his father said, that's not a good girl.
அவருடைய தகப்பன் சொன்னார், அது உனக்கு சரியான பெண்
அல்ல. He was in love with her.
ஆனால் அந்த பெண்ணை அவன்
நேசித்தான். So one day he read in the Bible.
வேதத்திலே அவன் என்ன வாசித்தான்?
My grace is enough for you.
என் கிருபை உனக்கு போதும்.
2 Corinthians 12 and verse 9.
ரெண்டு கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனம்.
And he took that verse to his dad. See, God says, this is the one for me.
தன்னுடைய அப்பா இடத்திலே போய் ஆண்டவர் சொல்கிற அந்த வசனம் எனக்குரியது.
Bible says that. So
வேதம் சொல்கிறது.
I want to marry her.
அதனால் நான் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்.
Now there's another man somewhere else, another time.
இன்னொரு இடத்திலே இன்னொரு மனிதன் இப்படியாய் சொன்னார்.
His father proposed a girl called Grace whom he did not like. He did not want her.
அவனுக்கு அவருடைய தகப்பன் கிருபை என்ற ஒரு பெண்ணை பார்த்தார், அவனுக்கு அதை விருப்பமில்லை.
And the father quoted this verse. See, it says 2 Corinthians 12, now grace is...
அவருடைய தகப்பன் அவனுக்கு காண்பித்தார், இதுபார் 2 கொரிந்தியர் 12:9 சொல்கிறது, என் கிருபை உனக்கு போதும்.
So that boy said,
அந்த பையன்
that means God's grace is enough for me, not this girl grace.
அதுக்கு அந்த பையன் சொன்னான், தேவனுடைய கிருபை எனக்கு போணுமா, இந்த கிருபை அல்ல.
See how two people got different meanings from that same verse.
அந்த இரண்டு பேருக்கு அதே வசனத்திலிருந்து இரண்டு வித்தியாசமான அர்த்தங்கள்.
How did they say God is speaking to me?
எப்படி தேவன் என்னோடு பேசுகிறார் என்று
சொல்லி, they wanted something and they wanted to find a verse in the Bible for that.
அவருக்கு அவர்கள் ஒரு காரியத்தை எதிர்பார்ப்பார்கள், அதுக்கு ஏற்றது போல ஒரு வசனத்தை அவர் பைபிளில் தேடுங்க.
Be very careful of that. Be very careful of that.
அந்த காரியத்தை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள்.
Go to scripture honestly.
நேர்மையாய் தேவனுடைய வசனத்துக்கு செல்லுங்கள்.
In when you come to Genesis 4,
ஆதியாகமம் 4 அதிகாரத்திற்கு வரும்பொழுது,
it says that Cain brought an offering from the ground, verse 3.
காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான், 3 வசனம்.
ஏபெல் brought one of his flock,
firstlings
of the flock.
ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளையும் கொண்டு வந்தான்.
What all preachers say is this.
எல்லா பிரசங்கியாரும் இப்படி சொல்கிறார்கள்.
There was no blood in Cain's offering.
காயினுடைய பலியிலே எந்தவிதமான இரத்தமும் இல்லை.
In Abel's offering there was blood.
ஏனென்றால் ஆபேலுடைய காணிக்கையிலே இரத்தம் இருந்தது.
So
அதனால்
the Lord verse 4 accepted Abel and his offering but did not, verse 5, did not accept Cain and his offering.
அதனால் ஆபேல் அவனுடைய காணிக்கை தேவன் அங்கீகரித்தார் ஐந்தாம் வசனத்திலே காயினுடைய காணிக்கை தேவன் அங்கீகரிக்கவில்லை.
But that's not true.
ஆனா அது உண்மை இல்லை.
Because this is not a sin offering.
ஏனென்றால் இது பாவத்திற்காக செலுத்தப்படுகிற காணிக்கை
அல்ல. This was a thanksgiving offering for what God had given them during the year.
அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த வருடத்திலே தேவன் கொடுத்ததற்கான நன்றி செலுத்துகிற ஒரு காணிக்கை.
In the Leviticus there was sin offering and thanksgiving offering.
லேவியராமத்திலே பாவ நிவாரண பலியும் இருந்தது நன்றி பலியும் இருந்தது.
In thanksgiving offering you had to bring the fruit of whatever your work was.
நீங்கள் பிரயாசப்பட்ட காரியத்திலிருந்து கொண்டு வருவதுதான் நன்றி பலி.
If you are a farmer you bring your crops.
நீங்கள் விவசாயியா இருந்தால் நீங்கள் அந்த பயிர்களை கொண்டு.
If you are a shepherd you bring your flock.
நீங்கள் மேய்ப்பனாய் இருந்தால் ஒரு ஆடை கொண்டு வருவீர்கள்.
If you are an office going person you bring money.
நீங்கள் வேலை செய்கிறவர்களாக இருந்தால் பணத்தை கொண்டு வருவீர்கள்.
You bring the fruit of whatever you earn.
நீங்கள் சம்பாதித்த அந்த காணிக்கைகளை அந்த பலிகளை கொண்டு வருவீர்கள்.
Thanksgiving offering is God you have given me so much here I want to give a part of it to you.
நன்றி செலுத்துகிற காணிக்கை என்றால் ஆண்டவரே நீர் எனக்கு இவ்வளவாய் கொடுத்திருக்கிறீர் அதிலிருந்து ஒரு பகுதி உனக்கு தருகிறேன்.
Cain did was right because it says in verse 2 he was a tiller of the ground and he brought an offering from there.
அதனால் காயின் செய்தது சரியான காரியம் அவன் நிலத்தில் பணிகளை செய்கிறவனாய் இருந்தான் அதிலிருந்து ஒரு காணிக்கை கொண்டு வந்தான்.
Abel was verse 2 a keeper of the flock so he brought from there. Both did right things.
ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருந்தான் அதிலிருந்து ஒரு காணிக்கை கொண்டு வந்தான் இரண்டு பேரும் செய்தது சரிதான்.
But what was the difference?
ஆனால் வித்தியாசம் என்ன?
See carefully.
கவனமாய் பாருங்கள்.
It does not say like people teach.
ஜனங்கள் பிரசங்க கற்றுக் கொடுப்பது போல இப்படியா எழுதப்படவில்லை.
That verse 4 the Lord respected Abel's offering and therefore he accepted Abel. That's not what it says.
Abel avade kaanikke angigirithadinale devan Abel ay angigirikkavillai.
No, read it there.
Anga kavanamai vaasiyungal.
He had regard for Abel, therefore he accepted the offering.
Abelayum avan kaanikkiyum devan angigirithar.
So Abel came first.
Abel
not the offering
vandar kaanikke alla.
And same way with Cain.
காயினை அதே போல.
He doesn't say he rejected his offering so he rejected Cain.
காயினுடைய காணிக்கை தேவன் அங்கீகரிக்காததால் காயின் அங்கீகரிக்கவில்லை
என்று சொல்லவில்லை. He didn't say there's no blood in your offering so I can't accept you.
உன்னுடைய காணிக்கையில ரத்தம் இல்லை அதனால் நான் உன்னை அங்கீகரிக்கவில்லை.
He had no regard for Cain therefore he didn't accept his offering.
காயினை அவர் அங்கீகரிக்கவில்லை அதனால் அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை.
So what do we learn from the first offerings mentioned in the Bible?
வேதத்திலே சொல்லப்பட்ட முதல் காணிக்கையிலிருந்து நாம் என்ன காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும்?
That is not the offering God looks at first.
முதலாவது தேவன் நம்முடைய காணிக்கையை நோக்கி பார்ப்பதில்லை.
It's very important to understand this.
இது முக்கியம் நாம் கற்றுக்கொள்ள முக்கியமான காரியம்.
You'll never hear it taught in any church.
எங்க எந்த சபையிலும் இந்த காரியம் பிரசங்கிக்கப்படுவது
நீங்க கேட்க முடியாது. The Lord has a regard for your heart. And not your offering.
ஆண்டவர் உங்களுடைய இதயத்தை அங்கீகரிக்க விரும்புகிறார் உங்கள் காணிக்கை அல்ல.
If your heart is right, he accepts your offering.
உங்களுடைய இதயம் சரியா இருந்தால் தேவன் உங்கள் காணிக்கை அங்கீகரிப்பார்.
If your heart is wrong, he will not accept your offering even if it's the best offering in the world.
உங்களுடைய இதயம் தவறா இருந்தால் உங்களுடைய காணிக்கை சிறந்த காணிக்கையா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்.
How do we know there was a difference in their heart?
அவருடைய இதயத்திலே வித்தியாசம் இருந்தது என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்?
You read carefully, you'll understand.
கவனமாய் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் பார்த்துக்கொள்ள.
Many years I've been telling people read the Bible slowly.
அநேக வருடங்களாய் நான் ஜனங்களிடத்திலே சொல்லுகிற காரியம் வேத வசனத்தை பொறுமையாய் வாசியுங்கள்.
Don't read it fast.
மிக வேகமாய் அதை வாசியாதிருங்கள்.
Supposing you have to sign a legal document in the court.
நீங்கள் நீதிமன்றத்திலே ஒரு லீகலான ஒரு காகிதத்தை கையெழுத்திட வேண்டும்
என்றால் which may involve lakhs of rupees.
அநேக லட்சங்கள் பண பரிமாற்றங்கள் அதில் இருக்கலாம்.
How many times you'll read it?
எவ்வளவு ஜாக்கிரதையா வாசிப்பீர்கள்?
வாட் இஸ் ஹி ஆஸ்கிங் மீ டு சைன்?
எதற்காக அவர் என்னை கையெழுத்து போட சொல்கிறார்?
Will I lose my house if I sign this?
நான் இதை கையெழுத்து போடுவதனால் என்னுடைய வீட்டை இழந்து போவேனா?
We read that so carefully but we read the Bible so carelessly.
அதை நான் மிக கவனமாய் நாங்கள் வாசிக்கிறோம் ஆனால் வேதத்தை கவனம் இல்லாமல் வாசிக்கிறோம்.
Now read it carefully.
இப்பொழுது கவனமாய் வாசியுங்கள்.
And you'll see it yourself.
நீங்களே அதை நீங்கள் பார்க்க முடியும்.
Verse 3.
மூன்றாம் வசனம்.
Cain brought an offering to the Lord.
காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான்.
Abel brought the best of his flock to the Lord.
ஆபேல் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகள் கொழுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வந்தான்.
See the difference.
வித்தியாசத்தை பாருங்க.
Cain brought an offering and Abel brought the best.
காயின் ஒரு காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேல் சிறந்த காணிக்கை கொண்டு வந்தான்.
So that means Cain thought, oh, what to do? I have to give an offering to God. Let me bring something.
அதன் அர்த்தம் என்னவென்றால் காயின் ஏதோ ஒரு காணிக்கை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் அதனால் ஏதாவது கொண்டு வருகிறேன்.
That's how some people give to the Lord.
அப்படித்தான் சில தேவனுக்கு கொடுக்கிறார்கள்.
ஓகே, ஐ ஹேவ் டு கிவ் சம்திங் டு தி லார்ட்.
நான் தேவனுக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்க
வேண்டும். தேர் ஆல்வேஸ் தேர் ஆட்டிட்யூட் இஸ் வாட் இஸ் தி மினிமம் ஐ ஹேவ் டு கிவ் டு காட்.
அவளுடைய மனப்பான்மை எப்படி இருக்குது என்றால், குறைந்தபட்சம் நான் எதை நான் தேவனுக்கு எப்படி கொடுக்கலாம்,
வாட் இஸ் தி மினிமம் நம்பர் ஆஃப் மீட்டிங்ஸ் ஐ ஹேவ் டு கோ டு,
நான் குறைந்தபட்சம் எவ்வளவு கூட்டங்களுக்கு போக வேண்டும்,
வாட் இஸ் தி மினிமம் ஐ ஹேவ் டு டு ஃபார் தி லார்ட்.
தேவனுக்கு என்று குறைந்தபட்சம் நான் என்ன செய்ய முடியும்,
ஐ வாண்ட் டு கோ டு ஹெவன்,
நான் பரலோகம் போக வேண்டும்.
பட் வாட் இஸ் தி மினிமம் ஐ ஹேவ் டு 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 கோ டு ஹெவன்,
நான் பரலோகம் போவதற்கு குறைந்தபட்சம் நான் என்ன செய்ய வேண்டும்.
தோஸ் ஆர் தி ஃபாலோவர்ஸ் ஆஃப் கேன்,
அது காயினை பின்பற்றுகிறவர்கள்.
I want to tell you in Jesus name, God does not accept your offering.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் இதை சொல்கிறேன், தேவன் உங்களுடைய காணிக்கை அங்கீகரிக்க மாட்டார்.
I don't know your hearts.
உங்களுடைய இதயம் எனக்கு தெரியாது.
But God knows your hearts, whether you have that attitude.
உங்களுடைய அப்படி மனப்பான்மை இருக்கிறதா என்று தேவன் அறிந்திருக்கிறார்.
I have to do something for the Lord. What is the minimum I have to do?
நான் தேவனுக்கு ஏதாவது செய்ய விரும்புகிறேன், குறைந்தபட்சம் நான் என்ன செய்ய முடியும்?
That means your relationship with God is not right.
தேவனோடு இருக்கிற உறவு சரியில்லை என்பதை
காண்பிக்கிறது.
ஆனாலே
ஆபேல், ஓ வாட் இஸ் தி மேக்ஸிமம் ஐ கேன் கிவ் டு தி லார்ட்,
நான் அதிகபட்சம் தேவனுக்கு எதை கொடுக்க முடியும்?
தோஸ் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ்.
அது இரண்டு விதமான கிறிஸ்தவர்களை காண்பிக்கிறது.
ஐ கால் தி மினிமம் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் மேக்ஸிமம் கிறிஸ்டியன்ஸ்.
ஒன்று குறைந்தபட்ச கிறிஸ்தவர்கள், இன்னொன்று அதிகபட்ச கிறிஸ்தவர்கள்.
Their attitude is, what is the minimum I have to give to God?
அவருடைய மனப்பான்மை, குறைந்தபட்சம் நான் தேவனுக்கு என்ன கொடுக்க முடியும்?
The other is, what is the maximum I can do for the Lord with my one life?
மற்றவர்கள் என்னுடைய முழு ஒரு வாழ்க்கையில நான் அதிகபட்சம் தேவனுக்கு எதை கொடுக்க முடியும்?
And I want to tell you very simply,
நான் மிக எளிதா இந்த காரியத்தை சொல்ல,
you will never be on fire for God in your life if you have this attitude, what is the minimum I have to give to God?
குறைந்தபட்சம் நான் எதை தேவனுக்கு கொடுத்தால் போதும் என்ற மனப்பான்மை இருப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அனலா இருக்க மாட்டீர்கள்.
You know, there are some people, when they begin their Christian life, they want to give the maximum.
சில கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பத்திலே அதிகபட்சமாக தேவனுக்கு கொடுக்க விரும்புகிறார்கள்.
You see them after 20 years,
20 வருடங்கள் கழித்து அவர்களை பார்க்கும் போது,
they have become cold just like all the other believers around them.
தன்னை தங்களை சுற்றி இருக்கிற மற்ற விசுவாசிகளை போல முற்றிலும் குளிராய் மாறி விட்டார்கள்.
Because they've seen other people are giving minimum.
ஏனென்றால் மற்றவர்கள் குறைந்தபட்சம் கொடுப்பதை பார்க்கிறார்கள்.
Why should I be the only one giving the maximum?
நான் ஏன் மாத்திரம் அதிகபட்சம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும்?
Slowly they come down to the level of the others.
மற்றவர்களுடைய தரத்துக்கு போல அவர்கள் குறைந்து கொண்டே போய்
விடுவார்கள். Those other people have made these people cool off.
மற்றவர்கள் இந்த மனிதர்கள் குளிர்ந்து போக செய்து விட்டார்கள்.
Has that happened to you?
அது உங்களுக்கு நடக்கிறதா?
Can you look back to a time few years ago when you were on fire and zealous for the Lord?
சில வருடங்களுக்கு முன்பாக தேவனுக்கென்று அனலாய் வைராக்கியமாய் இருந்ததை பார்க்க முடிகிறதா?
Maybe in your early days when you were single,
நீங்கள் திருமணமாகாத பொழுது தனிமையாக இருந்த நேரத்திலே,
has your marriage made you cool off?
உங்களுக்கு திருமணமான பிறகு குளிர்ந்து போய் விட்டீர்களா?
Many people after they get married, they get cold.
அநேகர் திருமணமான பிறகு குளிர்ந்து போய் விடுகிறார்கள்.
Something is wrong.
ஏதோ காரியம் தவறாய் போயிருக்கிறது.
Marriage should be something that helps us to go higher in our devotion to Christ.
திருமணம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் மேல்நிலைக்கு கொண்டு போகக்கூடிய.
I don't mean you go for more meetings.
அதிகமான கூட்டங்களுக்கு போகவில்லை என்று நான் சொல்ல விரும்பவில்லை.
When you're married, you may not be able to go for so many meetings.
உங்களுக்கு திருமணமான பிறகு சில அதிகமான கூட்டங்களுக்கு போக முடியாமல் இருக்கலாம்.
The test of your fire for God is not the number of meetings you go to.
நீங்கள் எவ்வளவு கூட்டங்கள் போகிறீர்களோ அதை பொறுத்து உங்களுடைய அக்னி இல்லை.
Cain would have gone to every meeting, but he was always giving minimum.
காயின் எல்லா கூட்டங்களுக்கும் போயிருக்கலாம், ஆனால் குறைந்தபட்சம் கொடுக்கிறவனா
இருந்தா. It's a question of your attitude to the Lord.
அது தேவனோடு இருக்கிற உங்கள் மனப்பான்மை.
Do you want to give the best always?
எப்பொழுதுமே தேவனுக்கு சிறந்ததை கொடுக்க விரும்புகிறீர்களா?
Or minimum.
அல்லது குறைந்தபட்சமா?
Let me use an example.
ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்ல
விரும்புகிறேன். We are all invited to many weddings in our life.
நம்முடைய வாழ்க்கையிலே அநேக திருமணங்களுக்கு நாம் அழைக்கப்படுகிறோம்.
And it's a usual practice, when you go for a wedding, you got to take some gift.
நாம் இங்க இருக்கிற நம்முடைய கலாச்சாரத்தின்படி திருமணம் போகும்போது ஏதாவது ஒரு வெகுமதியை கொண்டு செல்ல வேண்டும்.
Sometimes you don't want to give a gift.
சில நேரத்தில் வெகுமதி கொடுக்க நீங்கள் விரும்பவில்லை.
But you say they are taking video and I go empty-handed, what will people think?
அவர்கள் வீடியோ எடுக்கிறார்கள், நான் வெறும் கையாய் போனால் ஜனங்கள் என்ன நினைப்பார்கள்?
For next few years they'll see me coming empty-handed to greet somebody.
அடுத்த சில வருடங்கள் நான் வெறும் கையோடு வந்து அவர்களை வாழ்த்ததை பார்த்துக் கொண்டிருப்பார்கள்.
A lot of giving is for honor seeking.
அநேகர் கொடுப்பது மற்றவர்களுடைய கனத்தை பெற்றுக்கொள்வதற்காக.
So you can take a small little thing and pack it in a big packet and go there with the
ஒரு சிறிய பொருளை எடுத்து பெரிய பாக்கிலே போட்டு அதை கொண்டு போய் கொடுக்கலாம்.
Because you don't know the person well.
ஏனென்றால் அவரை உங்களுக்கு நன்றாய் தெரியாது.
You won't spend a lot of money for a person you don't know so well.
அவ்வளவு நன்றாய் தெரியாத ஒரு மனிதனுக்கு அவ்வளவு பணத்தை நீங்கள் செலவழிக்க மாட்டீர்கள்.
Somebody in the office is getting married.
அலுவலகத்தில் யாரோ ஒரு திருமணம் நடக்கிறது.
You don't even know the person well.
அவர்களை அதிகமாக உங்களுக்கு தெரியாது.
But you're going for his wedding, you have to take something.
திருமணத்துக்கு போகல, ஏதாவது ஒன்று எடுத்துக்கொண்டு போகணும்.
So you take some gift.
ஏதோ ஒரு வெகுமதி எடுத்துக்கொண்டு போகிறீர்கள்.
Now think, your own son or daughter is getting married.
ஆனால் உங்களுடைய சொந்த மகனோ மகளோ திருமணமாகிறது என்று யோசித்து பாருங்க.
What type of gift will you take then?
அவர்களுக்கு எப்படிப்பட்ட வெகுமதியை கொண்டு செல்வீர்கள்?
Some people may rich people may even give a house to their son.
ஐஸ்வர்யவான்களா இருக்கிறவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வீடுகளை கூட வெகுமதியாக கொடுப்பார்கள்.
Or a car.
அல்லது ஒரு காரை கொடுப்பார்கள்.
They won't give that to some stranger in the office.
அலுவலகத்தில் இருக்கிற யாரோ தெரியாதவருக்கு அப்படி செய்ய மாட்டார்கள்.
Why so much to their son?
ஏன் அதிகமாக பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீர்கள்?
Why such a small gift to that person in the office?
அலுவலகத்தில் இருக்கிறவங்க அந்த சிறிய வெகுமதி ஏன் கொடுக்கிறீர்கள்?
It's a relationship.
அது உறவை பொறுத்தது.
Why such a small gift to the Lord?
ஆண்டவருக்கு ஏன் சிறு வெகுமதி கொடுக்கிறீர்கள்?
Because he's just like another person in the office. Let me give him something.
அலுவலகத்தில் இருக்கிற போல மற்றவர்களை போல ஒரு சாதாரண ஒரு மனிதனாய் பார்க்கிறோம்.
That's why you give a small gift to the Lord.
அதனால தான் தேவனுக்கு சிறிய வெகுமதியை கொடுக்கிறோம்.
Why does somebody else give everything?
ஏன் சிலர் எல்லாவற்றையுமே தேவனுக்கு கொடுக்கிறார்கள்?
Because he says, Lord, you are everything to me.
ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் எனக்கு
கொடுத்திருக்கிறார். You are not like just somebody in the office that I come to give some gift to.
அலுவலகத்தில் இருக்கிற யாரோ ஒருவரை போல ஒரு சிறு வெகுமதியை கொடுப்பது அல்ல.
Ask yourself whether your offering is like Cain or like Abel.
உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுடைய காணிக்கை காயினை போல அல்லது ஆபேலை போல இருக்கிறதா?
And I'm not talking about money.
நான் பணத்தை குறித்து பேசவில்லை.
There was a widow who put 2 paisas into the box and Jesus said that widow has put more than anybody else.
ஒரு விதவை 2 காசை காணிக்கையிலே போட்டால் இயேசுக்கு சொன்னார் எல்லாரை பார்க்கிலும் அவள் அதிகமாக போட்டாள் என்று.
He is not looking at money.
அது பணத்தை கொடுப்பதை பற்றியது அல்ல.
It's a question of attitude of the heart.
நம்முடைய இதயத்தின் மனப்பான்மையை பொறுத்தது.
Do I really want God to have everything in my life?
என்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் தேவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேனா?
Do I want God to have the best of my life?
என்னுடைய வாழ்க்கையின் சிறந்ததை தேவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேனா?
I sometimes get letters like this.
இப்படி சில நேரத்தில் எனக்கு கடிதங்கள் வரும்.
Brother Zack, I've been in government service, now I have retired.
சகோதரன் ஜாக் அவர்களே, நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தே நான் இப்போ ரிட்டையர் ஆகிவிட்டேன்.
Now I want to do something for the Lord.
நான் இப்போ தேவனுக்காக இதை செய்ய விரும்புகிறேன்.
Can I come and be a worker in your church?
உங்களுடைய சபையிலே வந்து ஒரு பணியாளாய் நான் இருக்க முடியுமா?
They think we are like other churches, we will pay somebody to do some work in the church.
சபையிலே ஏதோ ஒரு வேலை செய்வதற்கு சம்பளம் கொடுப்பது மற்ற சபைகளைப் போல இருக்கிறோம் என்று
நினைப்பார். They spent 60 years living for the world.
அவர்கள் 60 வருடங்கள் உலகத்துக்கு என்று வாழ்ந்திருக்கிறார்கள்.
And now they want to give their last 10 years to God.
கடைசி 10 வருடங்களை தேவனுக்கு கொடுக்க விரும்புகிறார்.
I say sorry, we are not interested.
என்னை மன்னித்து விடுங்கள், நாங்கள் எங்களுக்கு விருப்பம் இல்லை.
It's like you invite somebody to your house.
இது எப்படி இருக்கிறது என்றால் யாரோ ஒருவர் உங்கள் வீட்டுக்கு அழைக்கிறீர்கள்.
And say would you like some tea?
உங்களுக்கு டீ வேணும், டீ அருந்து விரும்புகிறீர்களா?
Yes, thank you.
ஆம், சரி.
So you bring one cup of tea.
ஒரு கப்ல டீயை கொண்டு வந்து
and you drink 3 quarters of it yourself.
அதுல இருக்கிற முக்காவாசி டீயை நீங்கள் குடித்து விட்டீர்கள்.
Yes, here you want some tea, right?
ஓ, உங்களுக்கு டீ வேணும் என்றால் அதல வைத்துக் கொள்ளுங்க.
You laugh at that?
அதை பார்த்து சிரிக்கிறீர்களா?
Do you know that's what some of you may be doing to God?
அதைத்தான் நீங்கள் தேவனுக்கு செய்கிறீர்கள் என்பதை அறிகிறீர்களா?
That you spend most of it on yourself.
அதில் இருக்கிற அதிகமானதை உங்களுக்கென்று பயன்படுத்திக் கொண்டு
say Lord, I like to give you also something.
ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்க விரும்புகிறேன்.
The leftovers in the cup.
அந்த கப்பிலே மீதி இருப்பது.
I live for myself.
நான் எனக்காய் வாழ்ந்து விட்டேன்.
Now Lord, there's a little bit left. Can you have it?
ஆனால் கொஞ்சம் மீதி இருக்கிறது.
That is Cain.
அதுதான் காயின்.
Abel.
ஆபேல்
says Lord, here's the whole cup.
ஆண்டவரே, இந்த முழு கப்பையும் எடுத்துக்கொள்ளுங்கள்.
I don't care if there's nothing left for me. It's for you.
எனக்கு எதுவுமே இல்லை என்றாலும் பரவாயில்லை, எல்லாமே உமக்கு
தான். And remember, I'm not talking about money.
நான் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பணத்தை குறித்து பேசுகிறேன்.
I'm not saying you must take all your salary and give it to God. No, we never taught that in our church in 42 years.
நான் உங்கள் முழு சம்பளத்தை நீங்கள் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அது நம்முடைய சபையிலே பிரசங்கம்.
Talking about something more important than money.
பணத்தை விட மிக முக்கியமான ஒன்றை குறித்து நான் பேசுகிறேன்.
Your heart.
உங்களுடைய இதயம்.
When you get married.
நீங்கள் திருமணமாகும் பொழுது.
Supposing your wife says.
உங்களுடைய மனைவி சொல்கிறார்கள்.
I'll give you all my money but I won't give you my heart. That's for somebody else.
என்னுடைய முழு பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் இதயத்தை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், அது வேறொருவருக்கு.
Will you marry her?
அவளை நீங்கள் திருமணம் செய்வீர்களா?
You young people are waiting to get married. Will you marry a girl like that?
வாலிபர்களா இருக்கிற நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்வீர்களா?
Who says I'll give you all my money but my heart and body is for somebody else.
என்னுடைய முழு பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னுடைய சரீரம் என்னுடைய இதயம் வேறொருவருக்கு.
That's what many people think that God is more interested in our money than in our life.
அது அதைத்தான் அநேகர் நினைக்கிறார். ஆண்டவர் நம்முடைய என்னுடைய வாழ்க்கையை விட என்னுடைய பணத்தை குறித்து அதிகமாக விரும்புகிறார்.
CFC is the one church we say God is not interested in your money at all.
CFC லே சபையிலே மாத்திரம்தான் சொல்கிறோம், ஆண்டவர் உங்களுடைய பணத்தை குறித்து அவர் விரும்பவில்லை.
I have never in my life paid my tithe.
என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு நாளும் டைத்தை தசபாகத்தை கொடுத்ததில்லை.
Because that is Old Testament.
ஏனென்றால் அது பழைய உடன்படிக்கை.
Old Testament God was head of the government and you had to pay like income tax 10% to God.
பழைய உடன்படிக்கையிலே தேவன் அரசாங்கத்தின் தலையாய் இருந்தார், 10% வருமான வரி கொடுக்க வேண்டும்.
That is like in the government also they pay income tax.
இந்த அரசாங்கத்திலும் வருமான வரி செலுத்துவது போல.
But in the new testament God is my father.
ஆனால் புதிய உடன்படிக்கையிலே தேவன் என்னுடைய தகப்பனாய் இருக்கிறார்.
Nobody pays income tax to his father.
யாருமே தன்னுடைய தகப்பனுக்கு வருமான வரி செலுத்துவதில்லை.
My father, if he wants everything, he can have everything.
என்னுடைய தகப்பனுக்கு எல்லாமே அவர் வேண்டும் என்று விரும்பினால் எல்லாமே அவர் வைத்துக் கொள்ளலாம்.
He may say, no my son, I don't want anything, I want you.
அவர் சொல்லலாம், தகப்பன மகனே எனக்கு எதுவுமே அவசியம் இல்லை, நீ வைத்துக் கொள்ளு, நீதான் எனக்கு அவசியம்.
My father is not interested in my money.
என்னுடைய தகப்பன் என்னுடைய பணத்தை குறித்து
அவர் விருப்பமா, என்னுடைய
இருதயத்தை குறித்து அவர் விருப்பமா.
Remember that.
அந்த காலத்தை ஞாபகத்தில் கொள்ளுங்க.
And how much of your heart have you given to Jesus Christ?
எவ்வளவு உங்களுடைய இருதயத்தை நீங்க இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறீர்கள்?
Did you give everything once?
எல்லாவற்றையுமே முழுமையாக கொடுத்திருக்கிறீர்களா?
At one time?
ஒருமுறை முழுமையாய்.
And have you taken some of it back now after some years?
சில நாட்கள் வருடங்கள் கழித்து அதிலிருந்து சிலவற்றை பிடித்து திரும்ப எடுத்துக்
கொண்டீர்களா? That is the question you need to answer.
அப்படிப்பட்ட கேள்விக்கு தான் நான் பதில் செலுத்த வேண்டும்.
So we learned something from the first offering in the Bible.
பைபிளிலிருந்து செலுத்தப்பட்ட முதல் காணிக்கையிலிருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம்.
Let's pray.
ஜெபிக்கலாம்.
So while our heads are bowed in prayer,
நம்முடைய தலைகள் தாழ்த்தி ஜெபத்தில் இருக்கும் பொழுது,
please think about what you heard.
நீங்கள் கேட்ட காரியத்தை நினைவு கூறுங்கள்.
Pray one prayer.
ஒரே ஒரு ஜெபத்தை செய்யுங்கள்.
Lord, please don't let me forget anything I heard this morning.
ஆண்டவரே, இந்த காலையிலே நான் கேட்ட எந்த ஒரு காரியத்தையும் நான் மறந்து போய்விடக் கூடாது.
In Jesus' name.
இயேசுவின் நாமத்தில்.
ஆமென்.
ஆமென்.